ரெவலேஷன் 19 அதிகாரம் வசனம் 11-16 வரைக்கும் நம்ம வாசிக்கிறத கேட்போம். கேட்டு கவனமா கேட்டு அதுக்கப்புறம் அது தியானிக்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் வசனம் 11-16 வரை. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு போலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
இந்த ரெவலேஷன் புக்கை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ கடைசிக்கு வந்துகிட்டு இருக்கோம். 19 அதிகாரம் இப்போ 1-ல் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்க திருப்பி போய் அந்த ரெவலேஷன் புக்கை இதெல்லாம் படிச்சவங்க ரெகுலரா நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு காரியமா நம்ம படிச்சது வந்து ரெவலேஷன் புக் வந்து இந்த ஃபியூச்சரிஸ்ட் இல்ல இந்த டிஸ்பென்சேஷனலிஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு லீனியர் கதை இல்ல, ஒன்னு தொடர்ந்து போகிற கதை இல்ல. நம்ம இங்கிலீஷ்ல சொன்ன ரீகேபிச்சுலேட்டிங் அப்படின்னா ஒரே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் வந்த அந்த சரித்திரம் அது வந்து பல விதங்கள்ல நமக்கு திருப்பி 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 பல கோணத்துல நமக்கு வேற வேற ஆங்கிள் கேமரா ஆங்கிள் காட்டுறதுதான் ரெவலேஷன். அதை வந்து பல விதத்துல 7 சைக்கிள்ஸ்ல நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆரம்பத்துல 1-3 அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த 7 சபைகள் பத்தி வருது இல்லைங்களா. உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய சபைகள் எப்பேற்பட்ட சபைகளா இருக்கும். 7 விதமான சபைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த சபைகள் எப்படி இருக்கும்ன்றது அந்த ஒரு சாம்பிள் நமக்கு அந்த ரெவலேஷன் புக்ல 1-3 சாப்டர்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சபைகளை நம்ம பார்க்கும்போதே தெரியும் இயேசு என்ன மாதிரி சபையை மெச்சித்துக்கிறாரு, என்ன மாதிரி சபையை அவர் விரும்புறாரு, எந்த மாதிரி சபையை அவர் கண்டிக்கிறார், அவர் திட்டுறாரு, பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் அந்த சபைக்கு வரோன்னு அவர் கண்டிக்கிறார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதுக்கு முடிச்ச பிறகு என்ன பாக்குறோம்னா அந்த ஹிஸ்டரி வந்து ஒரு 7 சைக்கிள்ஸ்ல வருது. 3 சைக்கிள்ஸ்ல வந்துச்சு. முதலாவது 7 முத்திரைகள், 2வது என்ன, 7 எக்காலம் ட்ரம்பெட்ஸ், 7 ட்ரம்பெட்ஸ், 3வதாக 7 கலசம். இதுதான் ரெகுலர் திருப்பி திருப்பி வர்றத பாக்குறோம். இப்ப 7 முத்திரைகள் வரும்போது முதல் முத்திரையிலிருந்து 7வது முத்திரை கடைசி 6வது முத்திரை பார்த்துட்டு செகண்ட் கமிங்க்கு வந்துட்டோம். பாருங்களேன், 7வது முத்திரை எடுத்து பாத்தீங்கன்னா 6வது முத்திரை திறக்கும் போது என்ன நடக்குது? 6வது அதிகாரம் 12வது வசனத்துல
மகிமையும்
6:12
அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்.
அது கடைசி சீல் எங்க வந்து முடியுது? இயேசு கிறிஸ்து வருகையில வந்து முடியுது. பாருங்களேன், பூமி வானம் எல்லாம் ஒளிஞ்சு போறதையும், வானம் சுருள் மாதிரி போறதையும், தீவுகள் எல்லாம் போறதும் எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீல், முதலாவது முத்திரையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி செவன்த் சீல் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. அதே மாதிரிதான் எக்காலம் பாத்தீங்கன்னா, முதலாவது வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஏழாவது எக்காலம் போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. உலக முடிவை பத்தி அது பேசுது. அதே மாதிரி ஏழு கலசங்களை பாத்தீங்கன்னா, முதலாவது வருகையிலிருந்து அவருடைய ரெண்டாவது வருகையில அது முடியறத பாக்குறோம். ஒரே ஹிஸ்டரி தான், அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிள் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துவதற்காக அதை நமக்கு அடையாள மொழியில போட்டிருக்கு. அந்த அந்த சரித்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்படி படிச்சோம்னா ரெவலேஷன் ரொம்ப தெளிவாக புரியும். இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னா பதினாறாவது அதிகாரத்துல ஏழாவது கலசம் முடிஞ்சிருச்சு. இப்ப 17-18 என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 17-18 அந்த ஏழாவது கலசத்துல கடைசியில பாபிலோன் அழிந்ததுன்னு வருது. அந்த பாபிலோனுடைய அழிவை விளக்கமா கொடுக்கறது தான் 17 and 18. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம படிச்சோம் பாபிலோன் வந்து அது அழியறதும் அதுக்காக ஒப்பாரி வைக்கிறதும் அதுல ஒரு டிஸ்கிரிப்ஷனா நமக்கு கொடுக்கப்படுறத நம்ம பார்த்தோம். அதுல 17-18 அப்படி வருது. 19 நம்ம இப்ப வந்திருக்கோம். இப்ப அந்த 19 எதுல வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 11 வசனம் இப்ப வாசிச்சது வந்து இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் கம்மிங் அகேன், அங்கத்தான் வந்துடும். புரியுதுங்களா? அதனாலதான் ரிகேபிச்சுலேட்டிங், இதை நம்ம புரிஞ்சுக்காததுனாலதான் ரெவலேஷன் புரியாத ஒரு புக்கா எல்லாருக்கும் இருந்துச்சு. ரெவலேஷன் தெளிவாகவே இல்லை. அதன் அப்படி பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக புரியும், ரொம்ப விளக்கமாக நம்மளுக்கு புரியும். அதுக்கு நடுவுல பலவிதமான படங்கள் நமக்கு வந்ததா கூட நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு சாட்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு சாட்சிகள் அவங்க சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். அப்புறம் இந்த வலுசர்ப்பம், ஒரு ஸ்திரீய பாக்குறோம், அந்த வலுசர்ப்பம் அந்த ஸ்திரீய துரத்திட்டு போன கதையை பாக்குறோம். அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடு நடுவுல நமக்கு கொஞ்சம் விளக்கங்களை கொடுக்கணும்ன்றதுக்காக பல விதமான காட்சிகள் வருது. அதெல்லாம் பெரிய சத்தியங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கடைசியில வந்துகிட்டு இருக்கும் போது அந்த டிராமா முடிய போகுது. அந்த டிராமா முடியறதுனால இயேசு கிறிஸ்து உடைய வருகையை பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ் வருத பார்க்க போறோம். முதல்ல எல்லாம் அவ்வளவு பார்க்கல, ஆனா இப்ப அவருடைய வருகை பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ் வரப்போகுது. இப்ப 19 கொஞ்சம் வருது, 20 வந்து அவருடைய வருகை ஜட்மெண்ட பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கு 21-22 எல்லாம் புதிய வானம் புதிய பூமியோடு முடிய போகுது. அது அழகா முடியறத பார்க்கலாம். அந்த ஹிஸ்டரியை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த இந்த டிராமா வந்து 12 அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிச்சுச்சு? சபைக்கு விரோதமாக எழும்புற சத்ருக்கள் யாரும், முதலாவது அந்த வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம், டிராகன், ரெட் கலர் டிராகன். அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பிணி ஸ்திரீ, அது யார் அந்த கர்ப்பிணி ஸ்திரீ? சர்ச் இல்லைங்களா, தேவ ஜனங்கள், பழைய ஏற்பாடுல இருந்த புதிய ஏற்பாடுல இருந்த தேவ ஜனங்கள், அவங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைய விழுங்கலான்னு அது பார்த்துச்சு. ஏன்னா மேசியா தேவ ஜனங்களுக்குள்ள இருந்து தானே வர்றாரு, அவரை விழுங்கலான்னு பார்க்கும் போது அந்த குழந்தை வானத்துக்கு ஏறு எடுத்துக்கொள்றத பாக்குறோம். அந்த குழந்தை தான் விழுங்க முடியல, இந்த ஸ்திரீ சும்மா, இந்த வலு சர்ப்பம் சும்மா இருக்கா, என்ன பண்ணுது? அந்த சபையை துரத்திட்டு போகுது, அந்த சபையை துரத்திட்டு போகுது, அந்த பெண்ணை துரத்திட்டு போகுது, அதை விழுங்கலான்னு. அந்த பெண் என்ன பண்ணுச்சு? அதுக்கு ஒரு வெக்க கிடைச்சு வனாந்திரத்துக்கு போயிருச்சு. அது வலு சர்ப்பம் அட்டாக் பண்ணாத மாதிரி வனாந்திரத்துக்கு. இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சு அதுக்கு அப்புறம்? வெரி குட், பாருங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. வெள்ளம், எங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல சத்தம் வருது, ஒரு வெள்ளம், அது வாயில இருந்து பயங்கர புயல் அது அனுப்புது. இது சாத்தா இப்போ யார் அட்டாக் பண்ணணும்னு பாக்குறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ அழிக்கணும்னு பார்த்தான், இயேசு கிறிஸ்துவ முழுங்கணும்னு பார்த்தான், ஏரோது மூலமா பிலாத்து மூலமான. அவர் என்ன பண்ணாரு? அவர் தலையை நசுக்கிட்டு மேல போயிட்டார். அவர் மேல போன பிறகு இப்போ அது யார விழுங்கலாம் அழிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கு சபைய. அதனோட குறிக்கோள் எல்லாம் சபையை அழிச்சிடணும், சபையை ஒழிச்சு கட்டணும். ஏன்னா அந்த சபை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சபைக்காகத்தான் இயேசு வரப்போகிறார். அந்த சபையை அழிக்கணும், அதுதான் அதுக்கு வேணும். என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு பண்ணுது, அந்த வாயில இருந்து பெரிய வெள்ளம் ஊத்துது. அது என்னன்னு ஞாபகம் இருக்கா இருக்காது? பலவிதமான பிசாசு வாயில இருந்து என்ன வரும்? பலவிதமான கள்ள போதகம், ஃபால்ஸ் டீச்சிங், பைபிள்ல போட்டில்லையா, கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள். கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கும். சபையே ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு போச்சுன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த பக்கம் புயல், இந்த பக்கம் புயல் வந்துச்சுன்னா அந்த வீடு ஆடுது. இப்ப தண்ணி அந்த புயலும் அடிச்சுட்டு போயிட போகுது. அந்த மாதிரி இந்த சபை அடிச்சுட்டு போனோம்னு எது சபைன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபால்ஸ் டீச்சிங். யாரு ஓடுது, டிவியில வராங்க, அங்க வராங்க, மேக்சின்ல வராங்க, கள்ள போதகம். எது உண்மைன்னு கூட தெரியாம, எது சபைன்னு தெரியாம அடிச்சுட்டு போற மாதிரி சபை. ஆனா என்ன ஆச்சு, உண்மையான சபைக்கு அந்த டைம்ல பூமி திறந்து அந்த தண்ணி கீழே போறத பாக்கிறோம். அது காப்பாத்தப்பட்டதா பாக்கிறோம். அது அப்புறம் சாத்தான் சும்மா இருந்துச்சா, என்ன பண்ணுச்சு, கடல்ல இருந்து ஒரு மிருகத்தை கொண்டு வருது, கவர்மெண்ட் அப்போசிஷன் கொண்டு வருது. நம்ம பாக்குறோம், கடல்ல இருந்து ஒரு மிருகத்தை கொண்டு வருது, அந்திகிறிஸ்துவ கொண்டு வருது. அதுக்கப்புறம் பூமியில இருந்து ஒரு மிருகத்தை, கள்ள தீர்க்கதரிசிய கொண்டு வருது. அதுக்கப்புறம் சும்மா இருக்குல்ல, பாபிலோனை எழுப்பி கொண்டு வருது. இதெல்லாம் என்ன, என்னத்துக்கு, அதனோட ஸ்ட்ராட்டஜினா சபைய அழிக்கணும், பாபிலோனை வச்சு சபைய மயக்க வைக்கணும். இப்பெல்லாம் மக்களுக்கு என்னங்க, பாபிலோன் மயங்கிதானே போறாங்க. பொருளாசை, பணம், வசதி, அதுதான் இப்ப பெருசு. ஆத்ம காரியம் பெருசு இல்லை. உலகத்தையே ஒருத்தர் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா முக்கியம் இல்லையா? இல்ல, எனக்கு பணம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஆத்மா அப்படின்னு போறதுக்கு என்ன காரணம், பாபிலோன் சபைய மயக்கிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம பாக்குறோம். அப்படி நம்ம பாக்குற ஒரு பயங்கரமான சத்ருக்கள் இருக்காங்க சபைக்கு. யாரு, வலுசர்ப்பம், மிருகம், கள்ளதீர்க்கதரிசி, அப்புறம் பாபிலோன், இதெல்லாம் எனிமீஸ், சர்ச்சுக்கு எனிமீஸ் இருக்கிற, சர்ச்சுக்கு எனிமீஸ பாக்குறோம். அந்த எனிமீஸ் வந்து, அந்த எனிமீஸ் இப்ப முடிய முடிய என்ன ஆகுதுன்னா, அந்த எனிமீஸ் ஒருத்தர் ஒருத்தரா கடவுள் அழிக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் ஒருத்தரையா கடவுள் அழிக்கிறார். முதல்ல அழிச்சது யாரு, 18 யாரு அழிச்சாரு, பாபிலோன் இல்லைங்களா? பாபிலோன் அழிவத்தானே பாக்குறோம். 18-17 என்ன பாக்குறோம், பாபிலோன் அழிஞ்சதை பாக்குறோம். மீதி இருக்கிறது யாரு, மிருகம் இருக்குது, வலுசற்பம் இருக்கு, அவங்களுடைய அழிவு வர்றத நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா அழிக்கிறது ஆண்டவர் நம்ம பார்க்க போறோம். இப்ப கிளைமேக்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்க்கு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அந்திகிறிஸ்து டைம். அந்திகிறிஸ்து வந்து பயங்கரமா தேவ ஜனங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்றான். இது வர காட்சி எப்படின்னா, இது வரைக்கும் கடவுளுடைய ஜனங்களை அழிக்கணும்னு ஃபாரோ பண்ண காட்சி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, பின்னாடி பெரிய போர் இது வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன், கடல் முன்னாடி இருக்கு, பின்னாடி ஆர்மி அவங்கள துரத்திட்டு வருது, என்னதான் பண்ண முடியும்? அந்த நேரத்துல ஒரு எதிர்பாராத ஒரு காரியம் கடவுள் செஞ்சார் இல்லைங்களா? கடலை பிரிச்சு அவங்களை காப்பாத்தினார் பாக்குறோம். அதே மாதிரி எஸ்தர் டைம்ல யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு ஒரு ரூல் வந்துருச்சு. அவங்களை எல்லாம் அழிச்சு அவங்க வீட்டு சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம் மத்தவங்கன்னு ஒரு ரூல் வந்துச்சு. அவங்க எல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கு. அதே மாதிரி சபை அழிக்கணும்னு அந்திகிறிஸ்து முயற்சி செய்யற ஒரு காலம் பயங்கரமா வரப்போகுது முழு உலகத்திலயும். அவன் வந்து ஒருவேளை இப்படி இருக்கலாம், யோசிச்சு பார்த்தோம்னா, டிசம்பர் 31st யார் யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவ ஆராதித்து அவனுடைய முத்திரைய வாங்கிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பொழைச்சிருவாங்க, மத்த எல்லோரையும் அழிக்க போறான். எல்லாரையும் குடும்பத்தோடு விடாதீங்க, எல்லாரையும் அழிச்சு போடுங்க. இந்த கிறிஸ்தவங்களை விடவே விடாதீங்க. ரொம்ப விசேஷமா பைபிள் படிக்கிற கிறிஸ்தவங்களை விடவே விடாதீங்க. அவங்க ரொம்ப மோசம், எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கிறதான் அவங்களுக்கு வேலை. பைபிள் தான், பைபிள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு வரப்போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அழியுங்க அப்படின்னு ஒரு காலம் வரலாம். நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்றேன், ஒரு காலம் வரலாம். ஏங்க இப்ப பார்த்து சிரிக்கிறது? அந்த காலத்துல இல்ல, வந்திருந்துச்சு, ஹிஸ்டரியில வந்துருந்துச்சு, அடிக்கடி வருது தேவ ஜனங்களை அழிக்கணும்னு. ஆனா அந்த இயேசு, அந்த வலுசர்ப்பத்துக்கும் சாத்தானுக்கும் மிருகத்துக்கும் தேவ ஜனங்க மேல இருக்கிற கோபத்தின் முழுமையான ஒரு வெளிப்பாடின் காலம் வரப்போகுது. அவங்களை அழிச்சே போடணும்னு ஒரு காலம் வரப்போகுது. நிக் மூமெண்ட்னுவாங்க, பயங்கரமா அவங்களை சின்ன பின்னா ஆக்கணும்னு வரப்போற. இது வந்து பகை வந்து சாதாரண பகை இல்ல, ஆதி ஆமத்திலே ஆரம்பிச்ச பகை. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்றதனுடைய முழுமையான வெளிப்பாடு ஒரு டைம்ல வரப்போகுது. இந்த துன்மார்க்கங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு சாத்தானோடு சேர்ந்துகிட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவ ஜனங்களை அழிக்கிற ஒரு காலம் வரப்போகுது. அது வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா எல்லாரும் பயந்துகிட்டு தேவ ஜனங்கள் குடும்ப குடும்பமா பயந்துகிட்டு நமக்கு நாளைக்கு சாவு வரப்போகுது, எல்லாரும் நம்மள அழிக்க போறாங்க. அந்த குழந்தை டாடி மம்மி எல்லாம் இருக்கிறாங்க, டாடி இயேசு நம்மள காப்பாத்த மாட்டாரா, டாடி நம்ம இயேசுவை வணங்குறோமே, இயேசு நிச்சயமா வருவாரா டாடின்னு அந்த குழந்தை கத்துது. அவங்க அப்பா அம்மா முழங்கால் போட்டு இயேசுவே வாரு மாண்டவரு வாரு மாண்டவர்னு கூப்பிடுறாங்க. அட்டாக்கு கிட்ட 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 வருது, இன்னும் ஒரு செகண்ட் தான் அட்டாக், லாஸ்ட் மினிட் ஹீரோன்னு பாத்துருக்கீங்களா, அந்த டைம்ல என்ன நடக்கும்ன்ற காட்சி தான் லெவன்த்ல வருது நமக்கு. 11வது வசனம், சரித்திர கதாநாயகன் காட்சி அளிக்க போறார். அந்த சீன் தான் ரொம்ப ஜேவ ஜனங்களுக்கு பயங்கரமான இடுக்கம் ஆபத்து வருகிற ஒரு நேரத்துல எப்படி வந்து மகத்தா தங்களை காப்பாத்த போறாருன்ற ஒரு காட்சி தான் 11வது வசனத்துல வருது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்திகிறிஸ்து ஆவி இப்போ ஆல்ரெடி ரொம்ப இருக்குங்க, அதை நீங்க பார்க்க முடியுமா தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா 16வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்தி கிறிஸ்து பிசாசு வாயிலிருந்து என்ன வருதுன்னு போட்டிருக்கு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தவுக்கல, வெரி குட், தவுக்கல தான் கரெக்ட், தவுக்கல வருதுன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, சும்மா கெஸ் பண்ணீங்களா, தவுக்கல தான் வரும். தவுக்கலன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், தவுக்கல வந்து கிராக்கிங் வாங்க புரியுதுங்களா, சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி எங்க பாரு இப்ப இருக்குது என்ன தெரியுமா, அந்த ஆவி இயேசு எல்லாம் வரப்போறது இல்ல, சும்மா இயேசு வரப்போறாரு, இயேசு அதெல்லாம் கதை, வந்துட்டாரா உலகம் பாரு அப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இயேசு எல்லாம் வரப்போறது இல்ல, பைபிள் எல்லாம் உண்மை இல்ல, பைபிளை போய் நம்புனா ஏதாவது முடியுமா, இங்க பாரு எவ்வளவு நல்லா இருக்குது டிராமா, இங்க பாரு எவ்வளவு நல்லா இருக்கு அற்புதங்கள், இங்க பாரு எவ்வளவு நல்லா இருக்குது பிரசங்கம், பைபிள் பைபிள்னு ஏன் உயிரை விட்டுறீங்க, பைபிள் எல்லாம் நம்பாதீங்க, தேவ வசனம் எல்லாம் நம்பாதீங்க, பாருங்கள் இதை அருமையானவர்களே, இயேசு எல்லாம் வரப்போறது இல்ல, அதுக்காக ஏன் பாபிலோன் மதுவ குடிங்க, அவருடைய சூனியத்துல வந்து என்ஜாய் பண்ணுங்க, இயேசு எல்லாம் வரப்போறது இல்ல, அதுக்கெல்லாம் ஏன் செவி கொடுக்கறீங்கன்னு, அதாங்க ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட், அது எங்க பார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு விரோதமாக குரல் எழுப்பக்கூடியது யார் தெரியுமா, அந்த சின்ன சபை தான், அந்த சின்ன சபை. அது என்ன பண்ணும் தெரியுமா, உலகம் என்ன சொல்லட்டும், யாரு என்ன சொல்லட்டும், ஏன் ஆண்டவர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்தே வருவார், அது சபை தான் சொல்ல போதுங்க, வந்தே வருவார், என்னதான் கள்ளப்போதகம் சொல்லட்டும், அவர் வரமாட்டார் வரமாட்டாருன்னு சத்தம் இருக்கட்டும், ஆனா அவர் வந்தே வருவாரு, பாவிகளுக்கு பாவிகளுக்கு தண்டனை கொடுத்தே கொடுப்பார், தன்னுடைய சபைக்காக அவர் வந்தே வருவார். சில கதைகள்லாம் வர மாதிரி, ஒரு வாட்டி ஒருத்தர் அவளுடைய அன்பு காதலிக்கு சொல்லிட்டு போயிட்டாராம், நான் வருவேன் ஒரு வாட்டின்னு, அந்த அம்மா அவர் வருவாரு 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 வருவாருன்னு காத்து காத்து அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டாரு இல்லையா, போதும் அதை வருவாருன்னு நம்பியே ஆயுச முடிச்சிடறன்னு சொல்ற, அதுதானுங்க உண்மையான மனவாட்டி, அதுக்காக அவர் வருவேன்னு சொல்லிட்டார், அதை நினைச்சே ஆயுச முடிச்சிடறேன்னு நிக்கிறதான் உண்மையான சபை. ஆனா வருவார் அவர், உண்மை உள்ளவர் வருவார். 2000 வருஷமா அவருடைய உண்மையான சபை இந்த உலகத்துக்காக வாழாம பாபிலோன் ஆசையில போகாம கள்ளப்போதகத்தை எதிர்கொடுக்காம தன்னைத்தானே காத்துக்கொண்டு சின்னதா இருந்தாலும் தன்னை சுத்தமா வச்சுக்கிட்டு இயேசு சொன்னதையே படிச்சுக்கிட்டு தன்னை பரிசுத்தமா காத்து வருகிற கற்புள்ள கண்ணி தான் அந்த சபை. அந்த சபை சொல்லும் எப்பவும் அவர் வரப்போறார் அவர் வரப்போறார் அவர் வரப்போறார். அந்த சபைக்கு ஒரு நாள் ஆபத்து வரதான் போகுது, வரும்போது வருவார் அந்த கதாநாயகன். அந்த காட்சி தான் நமக்கு இங்க பாக்குறோம் பாருங்களேன். 11வது வசனத்துல படிங்க,
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர்
அந்த வசனம் வந்து நான் கொஞ்சம் டயர்டா இருந்தேன் படிக்கணுமான்னு கூட யோசிச்சேன். பாருங்களேன், எல்லா பரிசுத்தவான்களுடைய கனவுங்க அது, சாதாரணமா வருது, ஆனா எல்லா பரிசுத்தவான்கள் 2000 வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு கனவு. சரித்திர லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ பிரசன்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் திறந்து ஒரு சீன் வருது, ஒரு அருமையான சீன் வராரு பாருங்களேன். தன்னுடைய சபைக்கு மிகப்பெரிய ஆபத்து, இன்னும் செகண்ட்ஸ்ல அந்த சபை அழிய போதுன்னு வரும்போது யெகோவான் என்ன சொல்றாரு, வானம் திறக்கப்பட்டது. பாருங்களேன், வானம் திறக்கப்பட்டது. இது வரைக்கும் ரெவலேஷன்ல அந்த மாதிரி நம்ம படிச்சதே இல்லை, வானத்தின் கதவு தான் திறக்கப்பட்டதா பார்த்து யோவான் அங்க போய் பார்த்ததா போட்டிருக்கு, இங்க என்ன போட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டது. கண்கள் யாவும் இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். வானம் திறக்குதுங்களா, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு லைட் அடிக்கும், பிளாஷ் அடிக்கும் போட்டிருக்கு. நம்ம சினிமா எல்லாம் பார்ப்போம், ஹீரோ வரும்போது பெரிய கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹீரோ வரும்போது என்ன கிராண்ட் செலிப்ரேஷன் வானத்துல இருக்கும். வராரோர் வானம் திறக்கப்படுது, த கிரேட் அன்வெயிலிங் வாங்க, வானம் திறந்திருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் கடவுளுடைய மகிமை உலகத்துக்கு தெரியாது இல்லைங்களா, உலகத்துக்கு பார்த்ததே இல்லை, சரித்திரத்துல பார்த்ததே இல்லை. தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தான் ஓரளவுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இப்ப நேரம் வந்துருச்சு, வானம் திறந்து அவருடைய சகல மகிமையும் காட்டுற ஒரு நேரம் வந்துருச்சு. பரலோகத்துல இருக்கிறதெல்லாம் பூமியில பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஒரு நேரம் வந்துருச்சு. வானமே திறக்குது, ஸ்கை ஓபன்ட். பாருங்களேன் ஸ்கிரீன், இது நாங்க ரெவலேஷன்னா என்ன, பரலோகம் திறக்கிறதாங்க ரெவலேஷன். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், பரலோகம் திறக்குது. இந்த பூமியின் காட்சி இல்லை அது முக்கியம், இதெல்லாம் அழிஞ்சு போகுது, ஒரு நிட்டர்னல் காட்சி வரப்போகுது. பாருங்க வானம் திறக்குது, கதாநாயகன் வருகிறார். பாருங்க அது வந்து ஒரு ரொம்ப ஸ்கேரி சீன். இந்த சீன் வந்து அவர் வர காட்சி வந்து அவருடைய ஒப்பில்லாத இறையாண்மை, அவருடைய அதிகாரம், அவருடைய வெற்றியை இது காட்டுறதா இருக்கிறது இந்த சீன். அவர் எவ்வளவு பெரிய பவர்ல வராரு, எவ்வளவு மாட்சிமையில வராருன்னு காட்டுது. அவருடைய நாலு குணாதிசயம் இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். நாலு குணாதிசயம், முதலாவது அவருடைய அப்பியரன்ஸ், தமிழ்ல அவருடைய காட்சியா தோற்றம், அவருடைய தோற்றம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக அவருக்கு நாலு பேருங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். அவர் நாலு காரியத்தை செய்வார்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் அவரோடு வருகிற கூட்டம். முதலாவது அவருடைய தோற்றத்தை பார்ப்போம், எப்படி வராரு. பரலோகம் திறக்க கண்டேன், 11வது வசனத்துல, பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், ஹெவன் ஓபன்ஸ். இதாங்க அல்டிமேட் ரெவலேஷன், ஸ்கிரீன் திறக்குது. ஸ்கிரீன் திறந்த உடனே என்ன தெரியுது, ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை, வெள்ளை குதிரை, வெள்ள குதிரைனா என்னன்னு நமக்கு ஒருவேளை நம்ம காலத்துல தெரியாம இருக்கலாம். வெள்ள குதிரைனா அந்த காலத்துல ஒரு பெரிய வெற்றியை சிறந்துட்டு வந்தாங்கன்னா, பெரிய ரோம் போய் பல நாடுகளை வென்று ஒரு கமாண்டர் வர்றாருன்னா அவர் சிட்டிக்குள்ள எதுலதான் வருவாரு தெரியுங்களா, ஒரு பெரிய சேரியட்ல 10 வெள்ள குதிரை கட்டியிருப்பாங்க. அந்த வெள்ள குதிரை சேரியட்டை பிடிச்சிட்டு அவர் வருவாரு. வரும்போது ஒரே கூட்டம் கூட்டமா வீடு மேல நின்னுகிட்டு அவர் அட்மயர் பண்ணுவாங்க. ஏன், இட்ஸ் எ சைன் ஆஃப் விக்டரி, வெற்றியோடு வரார் விக்டர், விக்டர் வரார் அப்படின்ற மாதிரி, வெற்றி வேந்தன், வெற்றி சிறந்தவராக வரார் அப்படின்ற மாதிரி. அந்த காலத்துல சீசர், ஜூலியஸ் சீசர் தான் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சார். யாராவது வின் பண்ணிட்டு வரும்போது எப்படி வரணும், வெள்ள குதிரையில வரணும். அவங்களுக்கு வெள்ள குதிரைனா வராருன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க நின்று பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் வெள்ள குதிரையில வர்றதுன்னா என்ன அப்படின்னு. ஒரு வென்று வர மாதிரி என்ன ஒரு காட்சி பாருங்களேன். நம்முடைய இயேசு எப்படி வர்றாரு பாருங்க, யோவானுக்கு இயேசுவ எப்படி பார்த்திருப்பாரு இது வரைக்கும் இல்லைங்களா, ரொம்ப நெருங்கி யோவான இயேசுவை பார்த்தது யோவான் தான் இல்லைங்களா, கெத்செமனேல பார்த்திருக்கிறாரு. அது மாத்திரம் சிலுவைக்கு முன்னாடி நின்று பார்த்த ஒரே அப்போஸ்தலன் அவரு தான். அவருக்கு முள்முடி சூட்டினத, அவருக்கு பண்ண அவமானத்தை, அவர் கழுதையில வந்தத, அதெல்லாம் பார்த்த யோவானுக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் ஒரு வார காலம் கற்பனையில கூட நினைச்சிருக்க மாட்டார் இயேசு குதிரையில இப்படி வரப்போறாரு. ஆனா வரார், எப்படி இருக்கும் யோவானுக்கு யோசிச்சு பாருங்களேன், வரார். இதுல என்ன என்ன காட்சி வருது, இந்த உலகத்துல ஒரு போர் நடக்குதுங்க, ரெவலேஷன் தான் நமக்கு காட்டுது. பொய்க்கும் சத்தியத்துக்கும் விரோதமான பொய், பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் விரோதமான பொய் போர், தேவனுக்கும் சாத்தானுக்கும் விரோதமான போர். அந்த போர் எப்படி முடிய போகுது அப்படின்ற காட்சி தான் இது. அந்த போர் கடைசியில வெல்ல போறது யார் அப்படின்ற ஒரு காட்சி தான். அந்த வெற்றி, வெற்றி சிறந்தவராக அந்த தாழ்மைப்பட்ட இயேசு, நிராகரிக்கப்பட்ட என்னுடைய ஆண்டவர் குதிரையில வர்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, வானம் திறக்கப்பட்டது, முதலாவது யோவான் பார்க்கறது வந்து ஒரு வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரையில ஒருத்தர் வர்றார், அப்புறம்
அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
சரி, தொடர்ந்து படிங்க. அவருடைய பேருங்களை பார்க்கும் போது அதை பார்க்கலாம்.
அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன.
முதலாவது வெள்ளை குதிரையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வராரு, அவருடைய கண்களை பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு? அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நம்ம பாக்குறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, முதலாவது அதிகாரத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. அவருடைய தன்னுடைய ஏழு சபை குத்துவிளக்கு மத்தியில் நடக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய கண்ணு வந்து நம்ம பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் அவருடைய கண்ணு பார்க்க முடியும். மனுஷனுடைய உள்ளாந்திரங்களை, வெளியில இருக்கிற மாயமாலும், வெளியில இருக்கிற நாடகம், வெளியில என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்களோ, இயேசு பேரை வச்சுக்கிட்டு நான் டிராமா பண்ணாங்களோ, பக்தி வேஷம் போட்டாங்களோ, அதை எல்லாத்தையும் கடந்து ஊடுருவி ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தையும் ஒரு லேசர் லைட்னு வாங்க தெரியுங்களா, அந்த லேசர் லைட் மாதிரி அவர் கண்ணு ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்க முடியும். அவருடைய உள்ளாந்திரத்தை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அவர்கிட்ட இருந்து ஒரு பாவம் தப்ப முடியாது, ஒரு அநியாயம் தப்ப முடியாது, அவர்கிட்ட இருந்து ஒரு நாடகம் போடுறவன் மாட்டாம இருக்க முடியாது. பயங்கர அக்கினி ஜுவாலை கண்களை வச்சுட்டு வருவார். ஒருத்தரும் தப்ப முடியாது, எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும். ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். யோவான் அந்த காட்சியை பார்த்து என்ன ஆனாச்சுன்னு போட்டிருக்கு முதலாவது அதிகாரத்தில், செத்தவனை போல் விழுந்தார் நம்ம போட்டிருக்கு. அவர்கிட்ட எந்த மாயமாலும் நிக்க முடியாது. அதனால தான் எத்தனையோ பேர் வருவாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நாமத்தில் அதை செய்தோமே இதை செய்தோமே. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லா மாயமாலத்தையும் அங்க அந்த நேரத்துல கண்டுபிடிச்சிருவார். அந்த நேரத்துல எதுவுமே நிக்க முடியாது. அவர் ஜட்ஜ்மெண்ட்ல வரும்போது இப்ப என்ன காட்டுது, அவர் பரிபூர்ணமா சகல மனிதர்களையும் எடை போட முடியும். சகல பாவங்களும் அவருக்கு தெரியும், சகல கிரியைகளும் அவர் எடை போட்டு வச்சிருக்கார். ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனை மாத்திரம் இல்ல, எந்த நோக்கத்தோடு அவன் செஞ்சான்றதையும் அவனால ஊடுருவி பார்க்க முடியும். அந்த மாதிரி லேசர் கண்களை வச்சு பார்க்க முடியும் அவனால. இங்க என்ன காட்டுது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராரு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. நோபடி கேன் எஸ்கேப். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் ஏமாத்த முடியாது. இங்க நாடகம் போட்டு ஏமாத்துற மாதிரி அங்க செய்யவே முடியாது. அவர் முன்னாடி அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் உள்ள தேவன்கிட்ட நாடகம் போட முடியாது. He is the one who searches the hearts. அப்படி இருதயங்களை ஆராயக்கூடிய தேவன் அவர். He is a holy God. அவர் வரார், எல்லாத்தையும் பார்க்கிறவர், எல்லாத்தையும் ஊடுருகிறவர். இது இன்னொரு கடவுளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது என்ன குறிக்குதுன்னா, தமிழ்ல என்ன சொல்றது, இஸ் ஓம்னிஷியன்ட் காட் அப்படின்னா தமிழ்ல என்ன, சகலத்தையும் அறிந்தவர் இல்லைங்களா. அவர்கிட்ட எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்குது, அவர்கிட்ட ஒன்றுமே மறைப்பொருள் இல்லை. அந்த மாதிரி கண்களோடு அக்கினி ஜுவாலைனா இட்ஸ் அப்போகலிப்டிக் லாங்குவேஜ். எல்லாத்தையும் பார்த்தவராக, அவருக்கு யாரும் சாட்சி தேவையில்லை. எல்லாத்தையும் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்ம ஆயுசுல நம்ம எப்படி நடந்துகிட்டோம், இன்னைக்கு எப்படி நடக்கிறோம், நாளைக்கு எப்படி நடந்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தவராக, அதுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காக ஜட்ஜாக அவர் வர்றார். பயங்கரமா வர்றார். அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் போல. இதை பார்த்து நம்ம செத்தவனை போல உருவக்கூடாது. இது தாங்க உண்மை. இந்த காட்சி நம்ம மனசுல பதிய வச்சிருந்தது தாங்க ரகசியம் இருக்கு. பேதுரு நமக்கு சொல்லல, உங்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுதன் மேல பூரணமா இருங்க நமக்கு சொல்லல. விசுவாசிகளுக்கு இது தாங்க. உலகத்துல என்ன நடக்குது அது நடக்குதுன்னு இல்ல, அவர் வரப்போறார், கண்கள் யாவும் அவர் காணப்போகுது, அவர் வரப்போறார், அவர் வரப்போறார். அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அதாங்க சபை. சரி, அடுத்ததாக பார்ப்போம்.
அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இதுவும் ஏன்னா ஒரு பத்து கிரீடங்கள் வச்சுக்கிட்டு அவர் பேலன்ஸ் பண்ண பாக்குறாருன்னா, இது ஒரு லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்க பாக்கணும். என்ன சொல்ல பாக்குதுன்னா, அந்த மிருகத்துக்கு எத்தனை கிரீடம் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, பத்து கிரீடம். பத்து கிரீடம் அந்த மிருகத்துக்கு இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. என்ன கிரீடம்னா, அந்த காலத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, அவங்க எத்தனை ராஜ்யம் ஜெயித்தாங்க, அந்த ராஜா தலையை வெட்டிட்டு அந்த ராஜா தலையுடைய கிரீடத்தை எல்லாம் ஒண்ணுக்கு மேல இவங்க வச்சுட்டு வருவாங்க. அந்த கிரீடத்தை எண்ணி பார்த்தா தெரியும் இவங்க எத்தனை கிங்டம்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இவர் எத்தனை கிங்டம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அநேகம், பெரிய நம்பர்னு போட்டிருக்கு, எல்லையற்ற நம்பர். பிசாசுக்கு பத்து, மிருகத்துக்கு பத்து கிரீடம் தான் இருந்துச்சுன்னா அதனோட ஆட்சி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், அது ஒரு ஒரு பப்பெட் மாதிரி ஆண்டவருடைய கையில. ஆனா இவருடைய அப்சல்யூட் சாவர்னிட்டின்னு இங்கிலீஷ்ல, அவருடைய அப்சல்யூட் டொமினியன், காணுகிறதையும் காணாததையும் சரீரமானதையும் ஆவிக்கூறியதையும் எல்லா பிளானட்ஸ் அண்ட சராசரத்தை ஆளுகிற தேவன் இவர். இவர் எல்லாத்துக்கும் வென்றவராக அவர் வர்றார். பாருங்களா, குளோரியஸ் யூனிவர்சல் சாவர்னிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அண்ட சராசரத்தை ராஜரீகம் பண்ணுகிறவர் இவர். எல்லாத்தையும் வென்றவராக எல்லா கிரீடத்தையும் தன்மேல் போட்டு அவர் வராரு. பாருங்களேன் எவ்வளவு கிராண்டா வராரு. அவருக்கு வந்து இந்த கிரீடம் வந்து அவர் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போகும்போதே இந்த கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, சகல அதிகாரமும் இருக்கிறது. ஒரு பாட்டு வருது நமக்கு அந்த இங்கிலீஷ்ல இல்ல, இங்கிலீஷ்ல நல்ல பாட்டு இருக்கு, கிரவுனம் வித் மெனி கிரவுன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிரவுனம் வித் மெனி கிரவுன்ஸ். சபை என்ன செய்யுதா, ஒரு கிரவுன் இல்ல அவருக்கு, மெனி கிரவுன்ஸ் அவருக்கு போடுங்க. தி லாம்ப் அபான் தி த்ரோன். ஒருவர் விசுவாசிக்க அவனுக்கு கிரீடம் வைக்கும் போது அவன் என்ன செய்வான் பைபிள் போட்டிருக்கு தெரியுமா, அந்த கிரீடத்தை எடுத்து. அவனுக்கு எல்லாம் கிரீடம் வைப்பாங்களா, நமக்கு எல்லாம் என் தலையெல்லாம் கிரீடம் வரும்போதான். பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், நம்ம வரும்போது பரலோகத்துல எல்லாருக்கும் தான், எனக்கு ஒண்டி இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு கிரீடம் தலையில எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிரீடம் வைக்கும் போது உண்மையான பக்திமான்கள் என்ன பண்ணுவாங்களான்னு தெரியுமா, அந்த கிரீடத்தை எடுத்து அவர் காலில் வைக்குவாங்களாம். நீ தான் அது காரணம் சாமி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன விசுவாசிங்க என்ன நினைப்பாங்க, அவருக்கு கிரீடம் வரட்டும், அவருக்கு கிரீடம் வரட்டும். ஒரு விசுவாசியும் ஒரு கிரீடம் போட்டா எத்தனை கிரீடம் அவருக்கு வந்துடும் யோசிச்சு பாருங்க. சாவரன் கிங், எல்லாத்தையும் ஆளுகிற தேவன் அவர். அவர் தாங்க ராஜா, அவர் தான் ராஜா, அவர் தான் இறை ஆன்மை. த சாவரன் கிங் அவர் தான், இயேசு தான். சிருஷ்டிப்பது அவர் தான், சகலமும் அவர்னாலே உண்டாச்சு, அவரை அன்றி வேற ஒன்னும் உண்டாக்கலன்னு போட்டிருக்கு. சிருஷ்டிப்புக்கு ஒரு கிரீடம் அவர் மேல போடணும், பராமரிப்புக்கு அவர் மேல ஒரு கிரீடம் போடணும். ஏன், சகலத்தையும் தன்னுடைய ஒரு வார்த்தையினால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவர் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தெரியுமா எல்லாமே கண்ட்ரோலா நிக்குது, அடையாளம் தெரியாம போவாது. காரணம் என்ன, அவருடைய வார்த்தையினால வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். ஹி ஹோல்ட்ஸ் எவ்ரிதிங் பை தி பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்னு வருது. பராமரிப்புக்கு அவருக்கு ஒரு கிரீடம் போடணும், இன்னும் ரட்சிப்புக்கு அவருக்கு ஒரு கிரீடம் போடணும் இல்லைங்களா. கிரீடத்துக்கு மேல கிரீடம், கிரவுன் வித் மெனி கிரவுன்ஸ் அப்படின்னு அவர் வர்ஷிப் பண்ற ஒரு இதுங்க. முதலாவது வெள்ள குதிரையில வெற்றி வேந்தனாக சிறந்தவராக வருகிறார், அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு வருகிறார். ஒரு மனுஷன் அவங்ககிட்ட தப்ப முடியாது. மூன்றாவதாக அநேக கிரீடம் சூட்டி வருகிறார். தொடர்ந்து படிங்க.
அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது.
தொடர்ந்து படிங்க. அவருடைய அடையாளம்,
ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்.
ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இந்த மாதிரி இயேசுவை தாங்க ரெவலேஷன். இயேசுவை என்னவோ நினைச்சுக்க கூடாது, இயேசுவை ஏதோ நினைச்சு கூடாது. பாவம் இயேசு இல்ல, இதுதான் இயேசு ரெவலேஷன். இதை இயேசுவை தான் காட்டுது. என்ன மாதிரி வர்றாரு, ரத்தம் துணி போட்டு வர்றாரு, அந்த துணி ஃபுல்லா ரத்த கரையா இருக்குது. ஏன் ரத்த கரையா இருக்கிறது, ஏன் ரத்த கரையா இருக்கிறது? ஏன் நான் 15வது வசனம் படிங்களா, அதே அதிகாரத்துல
பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார்.
மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, 14வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம் என்ன போட்டிருக்கு, இந்த உலகத்துல மனுஷருங்க பாவங்களை செய்யலாம், அந்நியாயத்தை செய்யலாம், சபை பேரை வச்சுக்கிட்டு நாடகம் போடலாம், ஆனா அந்த பாவங்களை எல்லாமே அவங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு கிரேப்ஸ் கொளுத்தி கொளுத்தி போற மாதிரி பாவத்தினால மனுஷருங்க கொளுத்தி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிரேப்ஸ் கொளுத்தி போய் ஜூஸ் அப்படியே வெளியே வர மாதிரி எப்படி கொளுத்தி போகுது, அந்த மாதிரி மனுஷருங்க பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொளுத்தி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கிரேப்ஸ் எல்லாம் பிடிச்சி அவர் தேவனுடைய கோபாக்கினை என்ற ஆலையில போட்டு மெரிப்பாருன்னு போட்டிருக்கு. மெரி மெரி மெரிச்சு அந்த ஜூஸ் வர இது, அந்த ரத்தம் எந்த அளவுக்கு போவோம், ஒரு குதிரையினுடைய இது இந்த பிரைடல் வரைக்கும் போவோம்னு போட்டிருக்கு. அந்த ஆறு அந்த அளவுக்கு எவ்வளவு மெரிச்சா அவ்வளவு ஜூஸ் வரும், அப்படி போட்டு மெரிப்பாருன்னு போட்டிருக்கு. அது மெரிக்கிறவர் யாருன்னு அந்த அதிகாரத்துல போடல, நமக்கு இங்கத்தான் காமிக்குது யார் மெரிக்கிறவர். இவர் தாங்க மெரிக்கிறது, இந்த இயேசு தான் மெரிக்கிறது. இந்த இயேசு தான் தேவனுடைய ஆலயத்துல இறங்கி பாவத்தை செய்யறவங்களை பயங்கரமா மெரிக்க போறவர். இதான் அவருடைய ரெவலேஷன். பாருங்க, பயங்கரமா மெரிச்சிருக்கிறார். நம்மளை மெரிச்சு. ஒரு வசனம் பழையற்பாடுல இருக்கு, ஐசாயா 63 படிங்களே அந்த வசனம், 63:1 இருந்து படிங்க.
ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலிருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன்.
சரி போதும். இதுல பாத்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு அப்படி மெரிக்க போறேன், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்க போதுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல கடவுள் எதெல்லாம் நான் வந்து செய்ய போறேன்னு சொன்னாரோ, அவர் சொன்னாரு நான் வந்து என்னுடைய ஜனங்களுக்கு மேய்ப்பனா இருக்க போறேன், நான் என்னுடைய ஜனங்களுக்கு ரட்சகராக இருக்க போறேன், நான் என்னுடைய ஜனங்களுக்கு மீட்பராக இருக்க போறேன். அது எதெல்லாம் நான் என்னுடைய சத்துருக்களை வந்து மெரிக்க போறேன் அப்படின்னு எதெல்லாம் கடவுள் பழைய ஏற்பாட்டுல சொன்னாரோ அதையெல்லாம் வந்து யார் நிறைவேற்றினது? இயேசு. ஏன்? அவர் தாங்க கடவுள், அவருக்குள்ளதாங்க இருக்கிறாரு கடவுள். இந்த குதிரையில வரவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் கடவுள் தான். இஸ் காட், தி காட் ஆஃப் வெரி காட் அப்படின்னு அவர் தான் இந்த குதிரையில வந்துகிட்டு இருக்கிறார், அவர் தான் நியாயத்திற்க வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வந்து பாவிகளை மெரிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறார், பயங்கரமா வந்துகிட்டு இருக்கார். அதனோட சீனை நம்ம பாக்குறோம். என்ன ஒரு காட்சி யோசிச்சு பாருங்களேன், நல்ல குதிரையில வர்றார், கண்கள் யாவும் அவரை காணும். அது ஒரு சீனை தான் காமிச்சிட்டு முடிச்சிடுறாரு யோவான், வேற சீனுக்கு போயிடுறார். கண்கள் யாவும் அவர்கள் காணும், அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு வர்றார். அப்புறம் அநேக கிரீடங்களை போட்டு சகல சாவரனிட்டி, அவருக்கு மேல ஒருத்தர் இன்னுமே யாரும் இல்லை, அந்த மாதிரி வர்றார். அப்சல்யூட் சாவரனிட்டி ஓடு பயங்கரமான சிவியர் ஜட்மெண்ட் கொடுக்க வர்றார். அது எப்படி சொல்றது? அதுக்குத்தான் இந்த அவருடைய ட்ரெஸ் என்ன மாதிரி ஆச்சு பாருங்க, மெரிச்சு மெரிச்சு தண்டனை கொடுத்து அவருடைய ஜட்மெண்ட் உடைய சிவியாரிட்டியை காட்டுறதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கப்படுது. பயங்கரமா அவர் வரப்போறார், பயங்கரமா வரப்போறார் அவருடைய வருகை. வருகை சில நேரங்கள்ல உண்மையாவே அவர் வரப்போறாரான்னு நமக்கும் சந்தேகம் வந்துருது இல்லைங்களா? சில டைம்ல உண்மையாவே வரப்போறாரான்னு சந்தேகம் வருது. ஆனா இந்த காட்சியை காணும்போது நமக்கு ஒரு டவுட்ஸ் வந்துருது. இந்த காட்சியை காணும் போது எவ்வளவு சில டைம்ல சில பேர் கேலி கூட பண்ணுவாங்கன்னு பேதுருவில் போட்டிருக்கு இல்லைங்களா? எங்க வரப்போறாரு, ஆதியில இருந்து அப்படித்தான் போயிட்டு இருக்குது, நம்ம அவரு வரப்போறாரு நினைச்சிட்டு இருக்குது, ஸ்டூப்பிடா, நிஜமாவே வரப்போறாரான்னு நினைச்சுக்குவோம். ஆனா இந்த காட்சி வரும்போது அவர் வரமாட்டாருன்னு நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்ப தெரியும். ஏன்னா ரொம்ப ரியல் அவர் வரப்போறது, வேற எல்லாத்தான் போய் இங்கெல்லாம் நம்ம என்ன ஆவியில இருக்கோம், அந்தி கிறிஸ்து ஆவியில இருக்கோம், பாபிலோன் ஆவியில இருக்கிறோம், அது என்ன எல்லாம் என்ன சவுண்டு போடுது. அவர் வரமாட்டார், அவர் வரமாட்டார். பாபிலோன் பார் எவ்வளவு அழகா இருக்குது, உலகம் பார் எவ்வளவு, அந்த ஆவியில நம்ம வந்து வந்து அந்த மதுவை குடிச்சு குடிச்சு அந்த சூனியத்துல உள்ளாயிட்டதுனால அவர் வரமாட்டாருன்னு நம்மள நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, உண்மையாவே அவர் வரப்போறார், உண்மையாவே. அதுக்கு பாருங்களேன் 9வது வசனத்துல என்ன சொல்லப்படுது,
அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவனின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான்.
அப்புறம்
மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
இது தேவனுடைய சத்தியமான வசனங்கள் அதான் சொல்றார். எழுது, இது எந்த அளவுக்கு சத்தியம் அப்படின்னா அதை எழுதிவை, ஏன்னா இட்ஸ் ட்ரூத். ஏதாவது எழுதி கொடுக்கறேன்றோம் இல்லைங்களா, ஏய் சத்தியம் பா நம்பன, எழுதி வந்தா உனக்கு கொடுக்கறேன்றதுக்கு எதுக்கு? அவ்வளவு சத்தியம் தேவனுடைய தவறளைக்காத வார்த்தையில வந்திருக்குது. அவர் வரப்போறாருங்க, அவர் வரப்போறார். அதுதான் அவர் பயங்கரமா வரப்போறாருன்ற ஒரு காட்சி நமக்கு இங்க ஞாபகப்படுத்தப்படுது. அவர் வருகிறார், அவருடைய அவருடைய பாவனை, அவருடைய தோற்றத்தை நம்ம பார்த்துட்டோம். அவர் கொடுத்திருக்கிற பேருங்களை பாருங்களேன், 4 பேருங்க வரப்போகுது. மூணு தெரிய வைக்கப்படுது, ஒரு பேர் என்னானே நமக்கு சொல்றது இல்ல. முதலாவது பேர் என்ன வருது? 11வது வசனத்துல அவருக்கு பேரு பாருங்களேன், உண்மையும் சத்தியம் எனப்பட்டவர். உண்மையும் சத்தியம் எனப்பட்டவர்.
அவர் நீதியால் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
உண்மையும் சத்தியம் அப்படின்னா இந்த பேர் ஆல்ரெடி அவங்களுக்கு, அவருக்கு இயேசுக்கு இருந்துச்சு. பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா உண்மையும் சத்தியமான சாட்சின்னு வந்துச்சு. 1வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல எல்லாம் பாக்குறோம், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இப்போ அந்த சாட்சி போயிருச்சு. ஏன் இனிமே சாட்சி கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லையே, இனிமே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அதனாலதான் அவர் உண்மையும் சத்தியமும், அவருக்கு பேரே அப்படி வந்திருக்கு, உண்மையும் சத்தியமும் உள்ளவர். பாபிலோன்னு மிருகம் எல்லாம் சொல்லுது, அவர் வரமாட்டார், அவரை நம்பாத, அவர் பேச்ச கேட்காத, இதெல்லாம் உண்மை இல்ல. அப்படி இல்ல, அவர் உண்மை. உண்மைனா அவரை நம்பலாம். அவர் வெறும் ரியல் மாத்திரம் இல்ல, அவர் உண்மை, அவரை நம்பலாம். நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். அதத்தான் நமக்கு சொல்லப்படுது, அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர். அது ஆக்சுவலா பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே வார்த்தை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. உண்மைன்னா என்ன, சத்தியம்னா என்ன, ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தான் இருக்கு. அதான் டபுளா அது சொல்ற மாதிரி, டபுள் உண்மை. அவர் சத்தியமானவர். அவர் சொல்றத ஒரு போதும் அவரு விட மாட்டார், அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். யாரையுமே அவர் ஏமாத்துறவர் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலம் இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கலங்காது இருப்பதாக, நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை நான் எடுத்த இடத்துக்கு கூட்டு போவேன். அந்த உண்மையுள்ள சாட்சி. அந்த சபை இன்னைக்கும் காத்துக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கும் அது எங்கெங்கெல்லாம் உண்மையில உலகத்துல இருக்கும், அந்த சபை இன்னைக்கும் அதைத்தான் நம்பி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட சபையா இல்ல பாபிலோனோடு வேசித்தனம் செய்கிற சபையா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அவர் உண்மை, அவர் பேரே பாருங்களேன், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி, உண்மையான தேவன். அடுத்ததாக
அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது.
உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி, அப்புறம் தேவ வசனம்னு ஒரு பேர் அவருக்கு வருது இல்லீங்களா. உண்மையும் சத்தியமும் உள்ளவருன்னு ஒரு பேர், ரெண்டு. அப்புறம் தேவ வசனம்னு அவருக்கு பேர், தேவ வசனம்னு அவருக்கு பேர். பைபிள்ல ஒருத்தர் தான் கொடுத்தாரு, யாரு? இந்த ரெவலேஷனை எழுதினவர் தான் கொடுத்தாரு. அவருடைய காஸ்பல் ஆரம்பிக்கும் போது என்ன போட்டாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது. ஏன் வார்த்தைன்னு போட்டார்னா, என் வார்த்தை தான் என்ன வெளிப்படுத்துது இல்லைங்களா. என் உள்ளாந்திரத்தை, என் கேரக்டரை இருதயத்தின் நிறைவினாலே வார்த்தை வாய் பேசுன்ற மாதிரி கடவுளை வெளிப்படுத்தின, பரிபூர்ணமா வெளிப்படுத்த வந்தவர் இவர் தான். அதனால தான் இவருக்கு என்ன, தேவ வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட்னு பேர் இவருக்கு. இந்த காட்சியில என்ன வேர்ட் ஆஃப் காட்னு பேரு, ஏன்னா தேவனுடைய ஜட்மெண்ட்டும் இவர் தான் வெளிப்படுத்துறவர். தேவன் ஜட்மெண்ட், ஏன்னா தேவனுடைய ஜட்மெண்ட்டும் அவரை தான் வெளிப்படுத்துது. அவர் எப்பேற்பட்டவர், அவரை மகிமைப்படுத்துது. அதனாலதான் ஜட்மெண்ட்ல அவருக்கு அவருடைய வார்த்தையின் பேர். அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளதுன்னு நம்பாதவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் எந்த மாதிரி தண்டனை கொடுக்க வராருன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் படிங்களா, யோவான் 12:48. ஜட்மெண்ட் வரும்போது அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பது அந்த வசனம் நமக்கு உணர்த்துது. யோவான் ஜான் காஸ்பல் 12:48.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
இயேசு வரப்போகிறாருன்னா அந்த டைம்ல இயேசு வரும்போது அவருக்கு வார்த்தை பேர் என்ன போட்டிருக்கு, தேவ வார்த்தைன்னு போட்டிருக்கு. அவர் வந்து எதுல நியாயம் தீர்க்குவேன்னு போட்டு சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தையை வச்சுதான் நான் நியாயம் தீர்க்க போறேன் அப்படின்றார். வேற ஒன்னும் சர்ப்ரைஸ் இல்ல. நம்ம எல்லாரையும் எப்படி இன்னைக்கு இயேசு வந்தார்னா நம்மள எப்படி நியாயம் தீர்ப்பாரு, அவர் வார்த்தைக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறோம் அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். அவர் வார்த்தை நமக்கு சொல்லிடும், இன்னைக்கு நான் ஒரு ஆடா, நான் ஒரு செம்மறி ஆடா, ஒரு கோட்டா, ஒரு ஷீப்பா, ரைட்டா நானு லெப்டா நானு இன்னைக்கே நம்ம பாத்துக்கலாம். இதை வச்சுதான் அவர் நியாயம் தீர்ப்பேன்னு இருக்காரு. பாருங்களா, அவருடைய வார்த்தை தேவ வசனம் அவர் பேர் கொடுத்தது. ஏன்னா அந்த வசனத்தை வச்சுதாங்க அவர் நியாயம் தீர்க்க போறாரு. அந்த வசனம, அந்த வசனம் என்னன்னு சொல்லுது, அவருடைய கனிகளாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். நம்மளுடைய கனியை வச்சுதான் அவர் நியாயம் தீர்க்க போறார். அதுதான் போட்டிருக்கு, என்னை ஒருத்தன் பின்பற்ற விரும்பினால் அவன் சபையில சேரணும்னு போட்டிருக்க இல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அதன் மாதிரி நீ நடந்திருக்கிறியா? பாவத்தை எப்படி நீ நடந்திருக்க? உன் கண் உனக்கு இடர்லா இருந்துச்சுன்னா, உன் கை உனக்கு இடர்லா இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி போடுகின்றார். அந்த வார்த்தை இல்லாண்டவரே அதை பிடுங்கி போட முடியாது, அதனால பாவத்துல தொடர்ந்து போனா விடுவாரா? அந்த வார்த்தை தான் நம்மள நியாயம் தீர்க்கும். ஏன் அந்த கண்ணை நீ பிடுங்கி போடலன்னா என்ன, அந்த கண்ணோடு அக்கினி கடல்ல போய் வேக போற நீ, உனக்கு பாவம் செய்ய வைக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மள நியாயம் தீர்க்கும், அந்த வார்த்தை தான் நம்மள ஜட்ஜ் பண்ணும். பாருங்களேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னோடு இருப்பான். நீ ஜெயம் கொள்ளுகிறவனா? அந்த வார்த்தை தான் நம்மள நியாயம் தீர்க்கும். அதனால தான் அவருக்கு பேர், அந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் நம்பலையோ அவங்களுக்கு தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வராரு. இன்னொரு இடத்துல இருக்கு, தெசலோனிக்கர்ல இருக்கு, அவர் சகல தேவ தூதர்களோடு வர்றது எதுக்குன்னா, சுவிசேஷத்துக்கு கீழ்படியாத எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு வராரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களுக்கு வரார். ஏன், அவருடைய வார்த்தைகள் தான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கணும். எங்க இருக்கிறன்னு அவருடைய வார்த்தை தான் காமிச்சிடும். நம்ம ஊர்லயோ அவருடைய வார்த்தைக்கே மதிப்பு இல்லை. ஏன், எல்லாருக்கும் பாபிலோன் மேல கவர்ச்சி இல்லைங்களா? பணம், மணி, கொட்டு கொட்டுன்னு கொட்டி பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சர்ச்சில். கொட்டு கொட்டு கொட்டுது கொட்டுது பாருங்க பாருங்கன்னு சர்ச்சில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏசு வரப்போறாரு, சபை பரிசுத்தமா இருக்கணுமே, பரிசுத்தத்துல ஆத்மாக்களை வளர்க்கணுமே. இல்ல அதெல்லாம் இல்ல, பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும். ஆனா நம்ம கேட்டா யாரும் பணமே கொடுக்கறது இல்ல. பாருங்களேன், நமக்கு பணமே சேர்றது இல்ல, ஆண்டவர் தான் வச்சிருக்கிறான் போல, நமக்கே சேர்றது இல்ல. ஆனா ஆனா அவருடைய சபை இப்படித்தான் கஷ்டப்பட்டுச்சு. அவருடைய சபை பாருங்களேன், அந்த ஸ்மிர்னா சபை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நீ ஏழைன்னு நினைச்சுக்காத, என் கண்ணுல பெரிய ஐஸ்வர்யவான் சபை நீ தான். பெரிய சபை ஒன்னு சபை, சாதி சபை இருக்குது. அதை பார்த்து என்ன சொல்றாரு, ரொம்ப பெருசா ஐஸ்வர்யமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அசிங்கமா நிர்வாணமா பிச்சைக்கார மாதிரி என் கண்ணில் இருக்க. ஏசு பாக்குறது வித்தியாசம், உலகம் பாக்குற மாதிரி பாக்குறது எவ்வளவு ஆறுதல் அது. அந்த பிலடெல்பியா சபைக்கு சொன்னாரு, என் வசனத்தையே நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு ஆறுதலா பேசினார் நான் பாக்குறோம். பாருங்களா, அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியங்க. சரி, மூணாவதாக அவருடைய வார்த்தை, பதினாறாவது வசனம் படிங்க. இன்னொரு பேர் வருது,
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
பாருங்களேன், முதலாவது உண்மையும் சத்தியமும், இரண்டாவது தேவ வசனம், மூன்றாவதாக அவருக்கு இருக்கிற பேரு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. என்ன ஒரு பேர் பாருங்களேன், அவருடைய வஸ்திரத்தில் எழுதியிருக்கான், தொடையில எழுதியிருக்கு. அதாவது அவரு குதிரையில உட்காந்துட்டு வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வெர்டிக்கலா அது படிக்க முடியும், அப்படித்தான காலை வச்சுட்டு வருவார், அதை படிக்க முடியும். த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் பேரை போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, அதாங்க அப்சல்யூட்டா அவர் சாவரன். அவருக்கு மேல அதிகாரம் உடையவர்கள் வேற யாருமே இல்லை. வேற யாருக்கும் பழைய ஏற்பாடுல ரெண்டு இடத்துல தான், கடவுளுக்கு மட்டுமே அந்த பேர். அவர் ராஜா, எல்லா ராஜாங்களுக்கும் பெரிய ராஜா அவர் தான், எல்லா கர்த்தர்களுக்கும் பெரிய கர்த்தர் அவர் தான். ஒரு வசனம் படிப்போம், 1 Timothy 6:15, 1 Timothy 6:15.
அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக.
அவரை விட அவரே ஏக சக்கராதிபதி, அவர் ஒருத்தர் தான். அவருக்கு மேல எந்த பவரும் இல்ல, எந்த ராஜாவும் இல்ல, யாருமே இல்ல. அந்த ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் யாரு பரலோகத்துக்கு போனோம்னு முடிவு பண்றாரோ அவங்கதான் பரலோகத்துக்கு. நம்முடைய எல்லாருடைய நித்திய நிலைமை, இந்த டெஸ்டினி, இட்டர்னல் டெஸ்டினி யார் கையில இருக்கு தெரியுமா? இயேசு கையில இருக்குது. அவர் யார பரலோகம்னு முடிவு பண்றாரோ அவங்க தான் பரலோகம். அவர் யார நரகம்னு முடிவு பண்றாரோ அவங்க தான் நரகம். அவர் எதை வச்சு நியாயத்திருக்கிறான்னு போட்டிருக்கிறாரு? அவர் வார்த்தையை வச்சுதான் நியாயத்திருக்கு. அதனால தாங்க அவர் வார்த்தையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க அவர் சபை. அவர் வார்த்தை தான், அவர் தான் கண்ட்ரோல், அவர் தான் ராஜாதி ராஜன், அவர் தான் கர்த்தாதி. அவரை விட பவர் வேற யாரும் இல்ல. அவர் தான் இன்னமே இட்டர்னலா சவால் விடாதபடிக்கு, யாருமே எதிர்க்காதபடிக்கு இட்டர்னல் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் தான் எல்லாருடைய நிலைமை அவர் கையில தான் இருக்க போகுது பாருங்களேன். சரி, கடைசி 12 அவருக்கு ஒரு பேர் போட்டிருக்கு பாருங்க, 4வது பேர் இது.
அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையின் போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது.
இது என்னது? இங்க பாருங்களேன், 3 பேர் சொல்லியிருக்கு, சத்தியமும் உண்மையும், 2வது தேவ வசனம் தேவ வார்த்தை, 3வது ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தல். அவருடைய இறையாண்மையும் அவருடைய தெய்வீகத்தையும் குறிக்கிற பேருங்க அதெல்லாம். அப்ப 4வதாக ஒரு பேர் அவருக்கு இருக்கு, ஆனா அவருக்கு விட்டு வேற யாருக்கும் அந்த பேர் தெரியாதுன்னு போட்டோம். இது என்ன? அது பாருங்களா, ஒரு சஸ்பென்ஸ். அவருக்கு விட்டு வேற யாருக்கும் அந்த பேர் தெரியாது. ஒரு புதிர், ஒரு அதிசயம். ஏன் தெரியாது? ஏன் இயேசு நம்ம நினைச்சுக்கிறோம் அவருடைய அன்பு அதிசயத்தை ஆச்சரியத்தை பார்க்கும்போது இப்பவே நம்மளால தாங்க முடியறதில்ல. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம்லாம் நம்மளால கிரகிக்க முடியறதில்லன்னு வாங்க. ஆனா அவருக்கு இன்னும் எவ்வளோ அதிசயமான குணம் இருக்கு. அது மனுஷரால இப்போ நியாய தீர்ப்பு வர வரைக்கும் யாருக்கும் அதனால புரிஞ்சிக்கவே முடியாது. மனுஷ புத்திக்கு, இன்ஃபைனைட் மைண்டுக்கு அதனால இன்னும் கிரகித்து கொள்ள முடியாது. ஆனா அது எப்பவும் சீக்ரெட்டா இருக்க போறது இல்ல. ஏன் சீக்ரெட்டா இருக்க போறது இல்ல? அது ஒரு காலத்துல வெளிப்படும். யாருக்கு மட்டும்தான்? எல்லாருக்கும் வெளிப்பட போறது இல்ல. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கான். அது யாருக்கு வெளிப்படும் பாருங்களேன், ரெவலேஷன் 2:17 படிங்களா.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் சொல்றான், கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவையும் குசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதது ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது.
பாருங்களேன், யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிற பரலோகத்துல போய் இருக்கிறவங்களுக்கு நித்தியத்துல தான் அவருடைய அந்த பேர். பேருனா என்ன? பேர்னா வெறும் பேர் இல்ல, என் பேர் ரகசிய சீக்ரெட் நேம் சொல்றேன்றது இல்ல. அவருடைய அதிசயமான அன்பின் ஆழத்தின் அகில அன்பு, அவருடைய அன்பின் அதிசயம், அவருடைய கேரக்டருங்க, அவருடைய குணாதிசயம். ஒரு பக்கம்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்காரு, ஆனா அவர் பக்கம் வெளிப்படுத்தாத எவ்வளோ காரியங்கள் இயேசுக்குள்ள இருக்குது. அது பரலோகத்துக்கு போறவங்களுக்கு தான் அது வெளிப்படுத்த போற. அதான் பாயிண்ட். அவங்களுக்கு தான் அந்த பேர். பரலோகத்துக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு கல்ல கொடுக்குவேன், அதுல யாருக்கும் இது வரைக்கும் தெரியாத ஒரு பேரை எழுதி கொடுப்பேன். யார் பேர்? யூர் பேர் தான். பாருங்களேன், அவங்களுடைய நெத்தியில கூட எழுதி இருக்கோம், ரெவலேஷன் 22:3-4 போட்டிருக்கு படிங்களா. ஒரு
இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். இந்த நாமம் தான் ரகசிய நாமம். இந்த இயேசு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே வந்தார். அவரை அன்றி வேற ஒண்ணுமே சிருஷ்டிப்புல உருவாக்கல. அவர் சிருஷ்டிப்புல வெளிப்படுத்தி இருக்கார், பராமரிப்புல அவர் வெளிப்படுத்துறாரு, மீட்புல நியாய தீர்ப்புல அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா நித்தியத்துல அவரை மகிமையா வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தான் அவருடைய நாமம், ரகசிய நாமம். 4 நாமங்களை பாக்குறோம், அவருடைய உடமைய பாக்குறோம். 3வதாக அவருடைய கிரியைகளை பார்ப்போம். இப்படி வர இயேசு என்ன செய்ய போறார் வேகமா நம்ம பார்ப்போம். 11வது வசனத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு போட்டிருக்கு,
ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பாருங்களேன், அவர் வரும்போது ஜட்ஜ் பண்ண வராருன்னு அதுல போட்டிருக்கு, யுத்தம் பண்ண வராருன்னு அதுல போட்டிருக்கு. அவர் எப்படி செய்வாரு? நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ண போறாரு. இது பழையற்பாட்டில் கடவுள் தான் செய்வார்னு போட்டிருக்கு. அதனால இயேசுக்கு தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி சாமியே அவர் மனசு வச்சாதான் உண்டு நமக்கு, அவர் மனசு வச்சாதான் நம்ம பொழைக்க முடியும். புரியுதுங்களா? அவர் கையில தாங்க இருக்குது, உங்க கையில இருக்கு சார், உங்களால முடியும் சார்ன்ற மாதிரி அவர் கையில தாங்க எல்லாம் இருக்குது. அவர் கையில தான் எந்த அளவுக்கு அவரு நியாயமா ஜட்ஜ் பண்ண போறாருன்னா, பிதா வந்து தேவன் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட தன்னுடைய ஜட்ஜ்மெண்டா அவர் நினைக்கிறார். அவர் சொல்லிட்டாருனா முடிஞ்சுன்ற மாதிரி சொல்றது இல்லையா நம்ம? அந்த அளவுக்கு நீதியா நியாயமா ஜட்ஜ் பண்ண போறாரு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவரு யுத்தம் பண்ணுகிறார், நியாயமா யுத்தம் பண்ணுகிறார். 15வது வசனத்துல நானே சொல்றேன், அவர் வாயிலிருந்து ஒரு பட்டயம் வரப்போது, அது வந்து என்ன செய்யுது?
பட்டயம் புறப்படுகிறது, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்.
பாருங்களேன், அவர் வாயிலிருந்து ஒரு பட்டயம் போறப்போது, அதனாலே தேசங்களை அவர் ஸ்ட்ரைக்ஸ் த நேஷன்ஸ் வருது. தேசங்களை அவர் அதை வச்சுதான் அடிக்க போறாருன்னு வருது. என்ன அது, என்ன அதுக்கு அறிகுறி அப்படின்னா, அவர் வந்து செய்யற பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ற எனர்ஜி என்ன தெரியுமா? அவருக்கு ஆகுற செலவு என்ன தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை தான் தெரியுமா? ஒரு வார்த்தையில எல்லாம் அழிஞ்சு சாம்பலாக போகுது. அவருடைய ஒரு வார்த்தையில எல்லாம் நரகத்துக்கு போய் அழிய போறாங்க. அவருடைய ஒரு வார்த்தை தானே சிம்பிள் காரியம் மாதிரி. அவருடைய வாயிலிருந்து வர பட்டயம்னா என்ன? கையில வச்சு அவர் சண்டை போட போறது. வாயிலிருந்து வர பட்டயத்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார். பயங்கரமா வரப்போதுன்னு பாக்குறோம். இதெல்லாம் பழையற்பாடு பாஷை. அவருடைய வரப்போற ஜட்ஜ்மெண்ட் தீவிரம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு நம்ம பாஷையிலேயே சொல்ல முடியாது. அதனால பழையற்பாடு பாஷை எடுத்து அவர் போடுறார். பழையற்பாடுல போட்டிருக்கு இரும்பு, சங்கீதம் ரெண்டுல போட்டிருக்கு. அவர் இரும்பு கோலை எடுத்துட்டு வந்து ஒரு பானையை ஒரு இரும்பு கோலை அடிச்சா என்ன ஆகும்? பீஸ் பீஸ் ஆகாது. அந்த மாதிரி அடிக்க போறாருன்னு வருது. வாயிலிருந்து பட்டயம் வர்றோம்னு வருது. இன்னொரு இடத்துல ஆலையை மிதிப்பார்னு வருது. இதெல்லாம் என்ன காட்டுது பாருங்களேன், நாலு காரியம் வருது. அவர் நியாயமா நியாயம் தீர்ப்பார், வாயிலிருந்து பட்டையில தேசங்களை அழிப்பார், அவருடைய இரும்பு கோலால் எல்லோரையும் போட்டு ஷேட்டர் பண்ணுவாரு, அப்புறம் ஆலையை மிதிப்பார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு சிவியரா இருக்க போகுதுன்னு தான் நமக்கு காட்டுது. இவர் தான் கொடுக்க போறவர் ஜட்ஜ்மெண்ட், இவர் தான் நரகத்துல தள்ளி அழிக்க போறவர். அதான் நமக்கு காட்டுது. சரி, அவர் என்ன செய்யறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக அவர் கூட வர ஆர்மியை நம்ம பார்ப்போம். 14வது வசனம்,
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
அவரோடு ஒரு சேனை வருது. பாருங்களேன், அவரோடு ஒரு சேனை. யார் இந்த சேனை? அதுக்கு ஒரு க்ளூ என்ன வருது? அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ். அவங்க என்ன போட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்க?
வெண்மையும் சுத்தமுமான
ஒயிட் லெனன் போட்டிருக்காங்க. யார் ஒயிட் லெனன் போட்டிருக்கிறது? 8வது வசனத்துல யாருக்கு ஒயிட் லெனன் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு? 8வது வசனம் படிங்களா, யாருக்கு?
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது.
அவளுக்கு, அவளுக்கு யாரு? சர்ச்சுங்க. நீங்களும் நானும் வரப்போறோம் குதிரையில். அவருடைய மனவாட்டியா இருந்தா அவர் அந்த போர் ஜட்மெண்ட்ல வரும்போது, நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு, தெஸலோனிக்கர்ல போட்டிருக்கு, அவர் ஜட்மெண்ட்ல வரும்போது முதலாவது மரித்தவங்க உயிரோடு எழுந்து அவரோடு சேர போறாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்க எழும்பி அவரோடு போய் சேர போறாங்க. சேர்ந்து அவங்க எல்லோரும் இயேசுவோடு வரப்போறாங்க. மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்கன்னா அவரோடு வரப்போறாங்க. பாருங்களேன், சத்தியம் அவரோடு ஃபாலோ பண்ணி, அவர் ஃபாலோ பண்ணி வரப்போறாங்க. ஏன்னா நம்மளும் நம்ம நடந்து, அவர் தான் கேப்டன், குதிரையில போலாம். நம்மளும் எப்படி வரப்போறோம்னு போட்டிருக்கு? குதிரையில வராங்கன்னு போட்டிருக்கா?
அவருக்கு பின் சென்றார்,
அவர் பின்னு வெள்ளை குதிரையில நம்மளும் வரப்போறோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்மளும் வெள்ளை குதிரையில வரோம் அப்படின்னா, இயேசு ஒரு பக்திமான் சொல்றாரு, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க அவர் சபையை எப்பவும் வச்சுக்குவார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுத்தா அந்த சபைக்கும் ஒரு கிரீடம் கேட்கணும்னு கேட்பார். அவர் குதிரையில உட்கார்ந்து அவர் சபையை நடக்க விடமாட்டாருன்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஏன்னா இயேசுவோடு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அந்த யூனியன் வித் கிரைஸ்ட் நம்ம காலையில படிக்கிறோம். அதாங்க இயேசுவோடு இணைந்து இணைப்பினை பிரிய முடியாம இணைந்தது தாங்க சபை. அதுக்கு தான் இயேசு தலையாகவும் சபை சரீரமாகவும் சொல்லப்படுது. அவர் எங்க இருக்கிறாரு, அவர் சிங்காசனத்துல இருந்தா அந்த சபை கூட சிங்காசனத்துல தான் இருக்கும். அதனால தான் நம்ம பொழைக்கிறோம், அதனால தான் அந்த சபை பொழைக்குது. இவ்வளோ பெரிய பரிசுத்த தேவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசுவோடு இணைக்கப்பட்டதுனால தான், இணைக்கப்பட்டதுனால தான். பாருங்களேன், அவங்க வந்து சண்டை போட போறாங்களா பாருங்களேன். அதை கவனிச்சிங்கன்னா 11 பாருங்களேன். ஈ ஜட்ஜஸ், ஈ வார்ஸ், ஈ ஸ்ட்ரைக்ஸ் த நேஷன்ஸ், ஈ டிஸ்ட்ராய்ஸ் தெம் வித் அயன் அப்படின்னு தான் வரும். அப்படின்னா யார் தான் அங்க சண்டை போடுறது? இயேசு தான் போர் செய்ய போறது. நம்ம என்ன செய்ய போறோம்? கூட போறதுதான். அமைதியா இருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம அமைதியா இருந்து அதை பார்த்து அவரை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்க போறோம். நம்ம உடனே போர் செய்ய போறதில்ல, அவர் தான் செய்ய போறார். அவர் இறையாண்மை உள்ளவராக அவர் இருந்து செய்யற போற நம்ம பாக்குறோம். பாருங்களேன், ஒரு வசனம் படிப்போம். 2 தெசலோனிக்கர் 1:6. நம்ம மாத்திரம் அதோடு வரப்போறது இல்ல, நம்ம சபை கூட வந்தாலும் அது கூட கூட வரவங்க தேவ தூதர்கள் அதுல போட்டிருக்கு பாருங்களேன். 2 தெசலோனிக்கர் 1:6.
உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களுடன் கூட இறைப்பாளரையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே.
தொடர்ந்து படி.
தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்.
பாருங்களேன், அந்த வானத்திலிருந்து ஜுவாலையோடு எரிகிற அக்னியோடு வெளிப்படும் போது, வானத்திலிருந்து வெளிப்படும் போது அவர் என்ன, யாரு தண்டிக்க வராரு? தேவனை அறியாதவர்களும் இந்த வசனத்தை சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும், சுவிசேஷம்னா என்ன, இந்த காஸ்பிள் தேவனுடைய வார்த்தை, அதுக்கு கீழ்ப்படியாதவர்களை தண்டிக்கிறதுக்கு தாங்க அவர் வருது. ஏன்னா அவருடைய வார்த்தையா நம்ம சாதாரணமா எடுக்கிறோம், அவருடைய வார்த்தையா இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. காலையில பார்த்த மாதிரி மனுஷரால் தள்ளப்பட்ட கல்லுங்க ஜீவ கல், அது அதை தள்ளினதுக்கு தான் இந்த உலகம் அழிய போகுது. அதை தள்ளினதுக்கு தான் இந்த உலகம் நரகத்துக்கு பாத்திரம்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறார். அதுதான் பாக்குறோம், அதிசயமான காட்சி. இதோட நம்ம முடிக்கலாம். இயேசுடைய வருகையை நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு காட்சி. இந்த காட்சியை மறக்க கூடாது. வெள்ளை குதிரையில வராரு, அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு வராரு, அநேக சிங்காசனங்களை, சிங்காசனங்கள் கிரீடங்களை போட்டுட்டு வராரு இல்லைங்களா. ஒரு துணியெல்லாம் பிளட்டு பிளட்டா வராரு, வாளைய மெருக்கிறதுக்கு வராரு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவர் வராரு. அவரோடு ஒரு சேனை நிக்குது, இந்த பக்கம் இன்னொரு சேனை, இன்னும் யாரோட அழிக்க வராரோ அவங்களை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு பிக்சர், ஒரு போட்டோ பார்க்கற, ஃபியூச்சர் போட்டோ எடுத்தாங்க, ஃபியூச்சர்ல வர போட்டோ. இந்த போட்டோல நீங்க எங்க இருக்கிறீங்க அதை தான் நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன், வேறாமாய். இதாங்க ஃபியூச்சர், இதான் இட்டர்னல் ஃபியூச்சர். இந்த உலகம் இல்ல ஃபியூச்சர், இந்த உலகத்தோடு எல்லாம் முடிய போறது இல்ல, இதான் ஃபியூச்சர். இந்த உலகத்துல நம்ம ஒரு நாள் மரித்தாலும் இயேசுவை சந்திக்காம இந்த காட்சியை பார்க்காம கண்கள் யாவும் காணும். காய்பா, காய்பா முன்னாடி இயேசு நிக்கிறாரு, காய்பாவே நீ என்ன இன்னைக்கு பாக்குற எப்படி? ஆனா ஒரு நாள் சகல தூதர்களோடு சகல மகிமையோடு நான் வருகிறத உன் கண்ணு பார்க்கோன்னு ஏன் காய்பாவும் எழுப்பி அன்னை காட்ட போற. நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். என்ன பாக்குற இந்த கண்கள் ஒரு நாள் இந்த காட்சியை பார்க்கும். இன்னைக்கு என்ன பாக்குற கண்கள் இந்த காட்சியை நிச்சயமா பார்க்கும். ஆவுதுன்னு பாபிலோன் வாழ்க்கை வாழ போறோமா? இந்த அந்த சேனையோடு நம்ம சேர போறோமா? இயேசுவோடு இருக்கிற சேனையோடு நம்ம சேர போறோமா? அதான் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி. பாபிலோன் எல்லாரையும் ஏமாத்திட்டு வருது, அவர் வரமாட்டாரு, அவர் வரமாட்டாரு. என்ஜாய் பண்ணு, மதுவ குடி, அவருடைய சூன்யத்தினால் எல்லோரையும் மோசம் போக்கினாலேன்னு ஒரு காலம் வரப்போகுது. எல்லாரும் மோசம் போக போறாங்க, சூன்யம் பண்ணி வச்சிருக்கு எல்லாரையும். நம்ம அதை விழிச்சுக்கிட்டு அவருடைய உண்மையான மனவாட்டி சபையாக தன்னை ஆயத்தம் படுத்திக்கிட்டு தன்னை ரெடியா பண்ணிக்கிட்டு இருக்க போறோமா? பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த சபை வந்து கலா காலத்துக்கு காத்திருக்கு. வேசித்தனம் செய்யாம தன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக எங்கேஜ்மெண்ட் ஆன சபை, அது எங்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு மாதிரி அது நடந்துகிட்டு தன்னுடைய புருஷனுக்கு காத்துக்கிட்டு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த சேனையில சேர்றதுக்கு கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சபைன்னு பேர் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றதுல ஒன்னும் நடந்துட போறது இல்ல. நம்ம எங்க இருக்க போறோம்? இதுக்குதான் இயேசு கட்டிட்டு வர்றாரு அவர் சபைய. எத்தனையோ சபையை அவர் பார்த்து சொல்ல போறாரு, நீங்க யாருன்னு. இங்க நம்ம என்ன ஏமாத்தலாம்? எனக்கு அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் எனக்கு இல்ல, அவருக்கு இருக்குது. அவர் பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். மண்டே உங்களை பார்க்கிறார், டியூஸ்டே உங்களை பார்க்கிறாரு. உங்களை பார்க்கறது மாத்திரம் இல்ல, உங்க ஹார்ட்ட பாக்குறாரு. உண்மையா கமிங் டு கிரைஸ்டான கிறிஸ்தவனா நீ? காலையில படிச்சோம் இல்லைங்களா, கமிங் டு கிரைஸ்ட். கமிங் டு கிரைஸ்ட், என் புருஷன் அவருதான், என்னுடைய மனவாளன் அவருதான். அவர் இல்லைன்னா ஒரு நிமிஷமும் என்னால வாழ முடியாது. ரெகுலரா அவரையே நாடி அவருக்காக வாழி ஏங்குற ஒரு சபையா நம்ம தான் நம்மளை கேட்டுக்கணும். நம்ம அப்படி வாழ போறோமா? என்ன மாதிரி ஒரு திருமணம் வரப்போது யோசிச்சு பாருங்களேன். போன வாரம் விட்டுட்டு ரெண்டு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். திருமணம் பா எப்படி இருக்க போதுங்க, இட்டர்னல் திருமணம், பயங்கரமா இருக்க போகுது. இயேசு அந்த திருமணத்துக்கு, ஒரு சில கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனும் அந்த பையனும் பொண்ணும் எவ்வளவு ஆவலா காத்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு இல்லையா? என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் பிறந்து இயேசு கிட்ட வந்த பிறகுதான் ஏ வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவேன்ற. இயேசு உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இந்த திருமணத்துக்காக நித்தியத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் எவ்வளவு ஆவலோடு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருப்பார், என் சபையோடு நான் சேரணும். புரியுதுங்களா? த லாங்கிங் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு புக் எழுதி இருக்கிறார். எவ்வளவு ஆவலா இருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து நம்ம கூட சேரணும், நம்ம கூட வரணும், வந்துடணும்னு ஆவலா இருக்கிறார். வராதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? தேவன் தாமதிக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்ல, மனம் திரும்பணும்னு அவர் பாக்குறார். உங்கள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்கிறீங்க, நீங்க உங்களை தயார் பண்ணணும்னு தான் டைம் கொடுத்திருக்கிறாரு. We have to prepare ourselves. நம்மள தயார் பண்ணணும். அந்த கல்யாணம் யோசிச்சு பாருங்க, என்ன ஆனந்தம், முகமுகமா இயேசுவை பாக்குற ஒரு காட்சி. தன்னை தயார் பண்ணினானா யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், இயேசுக்கு முன்னாடி நிக்கும் போது சபை வந்து மாசு மறு இல்லாம பரிபூர்ணமா பர்ஃபெக்டா நிக்க போதும். கரை திரை யாவும் இல்லாம, ஒரு பாவம் இல்லாம, ஒரு குற்றம் இல்லாம பியூரா நிக்க போதும். யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமைக்கு நம்மளை கூட்டு போக அழைச்சிருக்கிறாருங்க கடவுள். அந்த நிலைமைக்கு, அந்த மேரேஜ், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரப்போகுது. கல்யாணம்னா யூஸ்வலா வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தானே நடக்குது. எறான்னு கடலாம் வாங்கி செய்வாங்க நம்ம ஊர்ல இல்லைங்களா? இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க, கல்யாணம் பார்க்கவே மாட்டாங்க. இயேசு என்ன மாதிரி அவருடைய கல்யாணத்தை நடத்துவார், எவ்வளவு கிராண்டா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி நம்மளை ஆயத்தம் பண்றோம், நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். இந்த போட்டோல எங்க இருக்கிறேன் நானு? பாபிலோன் இருக்கோடு இருக்க போறேன்னா அடுத்த வாரம் வரப்போது அவங்களுக்கு வர நிலைமை. இவர் ஜட்ஜ்மெண்ட்க்கு வராரு இல்லைங்களா? எப்படி அவங்களை அழிக்க போறாரு? அங்க ஒரு விருந்து வருது, அந்த விருந்தை பத்தி அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம எங்க இருக்க போறோம், நம்மள நம்ம தயார் பண்றோமா? அந்த யோசனையோடு நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம்.